நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூருடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நம. இன்றைய சத்சங்கத்தை இந்த கிழமை நடந்த ரெண்டு முக்கிய தினங்களில் ஒரு தினமான விநாயக சதுர்த்தியை வைத்து செய்வோம் என்றிருக்கின்றேன். அதே தருணம் மற்றைய இன்னொரு விடயமும் யோகம் சார்ந்த மக்களுக்கு தேவையான விடயமும் இந்த கிழமை நடைபெற்றது. எங்களுடைய சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்களில் ஒரு நூலை எழுதியவரான மறைஞான சம்பந்தருடைய குரு பூஜை தினமும் இடம்பெற்றது. அவரை பற்றிய சிந்தனைகளை அடுத்தடுத்த சத்சங்கத்தில் வைத்துக் கொள்வோம். இன்று விநாயக சதுர்த்தி எல்லோரும் விரும்பி வழிபடுவது, எல்லோரும் அதை வழிபட்டிருக்கின்றார்கள் உலகம் முழுக்க. அந்த சதுர்த்தியில் வழிபாட்டு முறை மாத்திரமல்ல யோக முறைகளும் அடங்கியிருக்கின்றது. அவற்றை பற்றி சிறிது சிந்திப்போம். ஐந்து கரத்தினை ஆனை முகத்தனை இந்திரன் இளம்புரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று விநாயகரை துதி செய்து எங்களுடைய இன்றைய சத்சங்கத்திற்குள் செல்வோம். உருவமற்ற இறைவனை உருவத்திற்கு கொண்டு வந்து பாவனை செய்து வழிபடலாம் என்பதுதான் விநாயக வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கின்றது சோஸ்திர நூல்களில். அதை நாங்கள் கூட எங்களுடைய வாழ்வில் செய்திருக்கின்றோம் செய்கின்றோம். அதாவது சாணத்திலும் மஞ்சளிலும் விநாயகரை பிடித்து கூம்பு வடிவத்தில் அதை விநாயகர் என்று பாவனை செய்து எங்களுடைய வழிபாடுகளிலும் சடங்குகளிலும் அதை நாங்கள் பாவிக்கின்றோம். அப்படியாக விநாயகர் அந்த வழிபாட்டு முறையை விநாயக வழிபாடு மூலம் நாங்கள் செய்து வருவது அவருக்கு அவரை நாங்கள் வழிபடும் முறைகளில் ஒரு மூத்த முறையாக கருதப்படுகின்றது. அது மாத்திரமல்ல அவருக்கு விருப்பமான அர்ச்சனைக்குரிய பொருள் அருகம் புல்லு. இது ஒரு மூலிகையாகவும் உலகத்தில் நாங்கள் பாவிக்கின்றோம். அருகம் புல்லு என்பது விநாயகருக்கு உகந்தது, அவருக்கு பிடித்தமானது. அதே சமயம் இன்னொரு பூ கூட அவருக்கு உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை மக்கள் விரும்புகின்றார்களோ இல்லையோ, எருக்கம் பூ என்று சொல்லிய ஒரு பூ. அது கூடுதலாக மயானத்தில் முளைக்கும் பூ. அதுவும் விநாயகருக்கு பிடித்த பூ என்று சில நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதைவிட நாங்கள் விநாயகருக்கு வந்தோமென்றால் விநாயகனை எப்பவும் ஒரு தலைவன் என்று சொல்லுகின்றோம். அவர் சிவன் பார்வதிக்கு மூத்த பிள்ளை, அன்பு பிள்ளை. அது சிவ வழிபாட்டில் மாத்திரமல்ல, உலகியலில் கூட எங்களுடைய குடும்பங்களில் எடுத்து பார்த்தீர்கள் என்றாலும் குடும்பத்தில் பிறக்கும் மூத்த பிள்ளைக்கு ஒரு மரியாதை இருக்கும். மற்ற பிள்ளைகளை விட அவர் மூத்தவர். அதை அவரை கூட அவனுவன் என்று கூட சொல்ல மாட்டார்கள். மிகவும் பக்குவமாக உலகத்தில் அவர் என்று சொல்வார்கள். மூத்த பிள்ளையை மாத்திரம் ஏதோ ஒரு சிறு மரியாதை. அதே போல்தான் எங்களுடைய தெய்வ வழிபாட்டில் கூட விநாயகர் ஒரு மூத்தவராக இருக்கின்றார், ஒரு தலைவனாக இருக்கின்றார். அவரை மக்கள் வழிபடுகின்றார்கள் அந்த முறையில். அதைவிட அவருக்கு ஒரு பெயர் இருக்கின்றது, கணபதி என்று. அந்த பெயர் வந்ததுக்கு காரணமே கணங்களுக்குரிய தலைவன், மீண்டும் தலைவன்தான், சிவகணங்களுக்குரிய தலைவனாக விநாயகனை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விநாயகனை பற்றிய சதுர்த்தி பெருநாள் இந்த வாரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது 3 நாள் பெருநாளாக கொண்டாடுகின்றார்கள். அதை விநாயகர் சோஸ்திர முறைப்படி சொன்ன, சோஸ்திர நூல்களில் சொன்ன முறைப்படி அவர்கள் கொண்டாடுகின்றார்கள், நாங்கள் கொண்டாடுகின்றோம். இருப்பினும் யோகத்தில் விநாயக வழிபாடு என்பது முக்கியமானது. அதை பற்றித்தான் நாங்கள் இங்கு கூட இன்று பார்க்கப் போகின்றோம். விநாயகருக்கு இன்னொரு பெயரும் ஒன்று, விக்னேஸ்வரன். விக்னம் என்றால் விக்னேஸ்வரன் என்ற சொல்லுக்குரிய கருத்து என்னவென்றால் துன்பங்களை நீக்குபவன் என்றும் சோஸ்திர நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதைவிட நாங்கள் விநாயகரை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் யோகத்தில், அவர்தான் யோகத்தில் எங்களுடைய 6 ஆதாரங்களில் மூல ஆதாரமாக இருக்கும் மூலாதாரத்துக்குரிய கடவுள். அது மாத்திரமல்ல, பஞ்சபூதங்களில் பூமிக்குரிய கடவுள். எங்கு பார்த்தீங்கள் என்றாலும் ஆதாரத்திலும் முதலாவது ஆதாரம், பஞ்சபூதங்களிலும் முதலாவது பூதமாகிய மண் நிலத்துக்குரியவர் விநாயகர். ஆகவே அவர் பிறப்பால்தான் மூத்த பிள்ளை அல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் இயற்கைகளிலும் அவர் மூத்தவர். ஆகவே எங்களுடைய யோகத்தை பொறுத்தவரையில் யோகினி ஔவையார் என்ற பாட்டி இந்த யோகத்துக்குரிய விநாயகர் அகவல் என்ற ஒரு நூலை விநாயகருக்கு சமர்ப்பணமாக கொடுத்திருக்கின்றார். அதை பற்றி இன்னொரு சத்சங்கத்தில் நாங்கள் விரிவாக பார்ப்போம். இருப்பினும் இந்த விநாயகர் அகவலில் கொடுக்கப்பட்ட அந்த 72 வசனங்கள் என்று தான் சொல்லலாம், வசனங்களால் ஆக்கப்பட்ட அந்த விநாயகர் அகவல் முழுக்க 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 கிரியா யோகா தத்துவத்தையே அடக்கியுள்ளது. அவற்றை மீண்டும் மீண்டும் படிக்கலாம். அதிலிருந்து பல விடயங்களை நாங்கள் எங்களுடைய சாதனைக்குள் கொண்டு வரலாம் என்றதை சாதகர்கள் மறந்துடக்கூடாது. ஆகவே அப்படியான விநாயகர் அகவல் நூலை ஔவை யோகினி அவர்கள் விநாயகருக்கு சமர்ப்பித்திருக்கின்றார்கள். அந்த நூலில் முழுக்க முழுக்க யோகத்தை பற்றியே கூறப்பட்டிருக்கின்றது. அந்த விரிவுக்கு நான் இன்று செல்லவில்லை. இருப்பினும் நீங்கள் ஏன் இந்த விநாயகர் வழிபாடு எங்களுக்கு முக்கியமானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதை இங்கு சொல்லுகின்றேன். இனி எங்களுடைய கிரியா யோகா மரபுக்கு வந்தால் கூட யோகி ராமையா அவர்கள் அவர்களுடைய கிரியா ஹத யோகா புத்தகத்தில் விநாயகர் அகவல் என்ற அந்த நூலை, அந்த நூலில் வந்த 72 வசனங்களால் ஆன அந்த பாடலை கொடுத்திருக்கின்றார். ஏன் அதை கொடுத்தார்? பலருக்கு விளக்கம் இல்லாமல் இருந்தால் கூட இன்றிலிருந்தாவது இந்த சத்சங்கத்தை கேட்பவர்கள் அந்த நூலை எங்களுடைய குரு யோகி ராமையா அவர்கள் அந்த புத்தகத்தில் பிரசுரித்திருப்பதற்குரிய முக்கிய காரணமே முழுக்க முழுக்க யோகம் சார்ந்த நூல். அது மாத்திரமல்ல, விநாயக வழிபாடு இந்த யோகத்திற்கு முக்கியமானது என்பதை அவர் பறைசாற்றுகின்றார். வழிபாடு என்று சொல்வது கோயில் வழிபாடு, சோஸ்திர வழிபாடு அல்ல, அதற்கு மேலாக யோக வழிபாடு. விநாயக வழிபாடு என்று சொல்வது யோக வழிபாடு. ஏனென்றால் அந்த விநாயகர் அகவல் என்ற நூலை நீங்கள் பார்த்து படித்தால்தான் தெரியும், விநாயகர் உருவமே யோக வடிவானது. அவருடைய உருவத்தில் அவருக்கு 5 கரங்கள் இருக்கின்றது பஞ்சபூதங்களாக. அந்த 5 கரங்களில் 2 கரங்களில் அங்குசத்தையும் பாசத்தையும் வைத்திருக்கின்றார். அங்குசம் என்றால் யானையை அடக்கும் ஒரு கருவி. அதாவது நீங்கள் நேர் முகமாக நேராக ஒன்றை செய்து கொண்டு போவது, வழி தவறாது. பாசம் என்பது உங்களை எல்லா பக்கமும் இழுக்கக்கூடிய ஒரு சொல்லு. அது பதி பசு பாசத்திலும் அமைந்திருக்கின்றது. ஆகவே விநாயகர் வழிபாட்டில் அந்த பாசத்தையும் காட்டி, அந்த பாசத்தை அடக்குவதற்கு அங்குசம் என்று சொல்லப்படும் யானையை அடக்கும் கருவியையும் காட்டியிருக்கின்றார் கல் விநாயகர் வழிபாட்டில். அதுதான் எங்களுடைய யோகம். அதாவது நாங்கள் இந்த யோக சாதனையில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய பாசங்களை வெல்ல வேண்டுமாக இருந்தால், நாங்கள் யானைக்கு எப்படி அங்குசம் யானையை கட்டுப்படுத்துகின்றதோ அதேபோல் எங்களை நாங்களே கட்டுப்படுத்த பழக வேண்டும், அங்குசத்தால் யானை கட்டுப்படுவது போல என்பதை சித்தரிப்பதுதான் அந்த அங்குசமும் பாசமும். ஆகவே சாதகர்களே, இந்த வழிபாடு எவ்வளவு முக்கியமானது என்பது இப்போது ஓரளவாவது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஏன் இது யோக சம்பந்தமானது? ஏன் விநாயகர் வழிபாடு யோகத்தில் முதன்மையானது? உலகத்தில் விநாயகர்தான், விநாயகருக்குரிய வணக்கம்தான் முதல் என்று மாத்திரம் அல்ல, சோஸ்திர காரணம் மாத்திரம் அல்ல, சாஸ்திரத்தில் கூட யோக வழிபாட்டிற்கு விநாயகருடைய வழிபாடு முக்கியமானது, விநாயகருடைய யோக வழிபாடு முக்கியமானது. சூட்சுமத்தில் அவரை நாங்கள் வழிபட வேண்டும். அவருடைய உடலை பார்த்தீர்கள் என்றாலும் 5 கரங்கள் அங்குசம் பாசம் 2 கரங்களில், அதைவிட அவருக்கு பெரிய வயிறு. அந்த வயிறுதான் பூமி என்றும் சித்தரிக்கப்படுகின்றது. அதைவிட அவருடைய உருவம் இந்த உலகத்தையே இயக்கும் ஓங்காரமாக அமைந்திருக்கின்றது என்றும் உங்களுக்கு சோஸ்திர நூல்கள் மூலம் பலருக்கு தெரியும். அவருடைய இடது காதிலிருந்து வலது காதிற்கு சென்று தந்தத்தின் ஊடாக தும்பிக்கை ஊடாக வந்து பார்க்கும் போது ஓம்காரம் அவருடைய உருவத்தில் அமைந்திருக்கின்றது. அதற்கு மேல் என்ன உங்களுக்கு தேவை? ஒன்றுமல்ல. ஏனென்றால் எங்களுடைய யோகத்தில் ஓம்காரம் அகரம் மகரம் உகரம் ஆகிய ஓங்காரம் முதல் நிலையில் இருந்து எங்களுடைய பயிற்சிக்கு உதவுவது போல, அதை உடல் ரீதியாக கடவுள் ரீதியாக பார்ப்பதற்கு விநாயகர் கடவுள் உருவமும் அவருடைய வழிபாடும் மிகவும் முக்கியமானது. நான் சொல்லுவது இங்கு பூசை வழிபாட்டை அல்ல, யோக வழிபாட்டை. யோகி ராமையா அவர்கள் தன்னுடைய சமாதி கோயிலின் சமாதி கோயில் அமைந்திருக்கும் இடத்தில், அவருடைய சமாதி கோயிலின் வெளிப்புறத்தில், சமாதி கோயிலுக்குள் ஆக்கல் போக முதல் வழிபடுவதற்காக யோக சித்தி விநாயகரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கின்றார். சித்தி விநாயகர் என்பது சித்தியை தரக்கூடிய விநாயகர். யார் அங்கு சென்றாலும் சென்றிருந்தாலும் அந்த விநாயகரை முதல் வழிபட்டுத்தான் உள்ளே செல்லுவோம். ஆகவே எங்களுடைய குருநாதர் கூட எங்களுக்கு அந்த வழிகாட்டலை தந்திருக்கின்றார். தன்னுடைய சமாதி அமைந்திருக்கும் கோயிலில் காரக்குடியில், அதைவிட அவர் அமைத்த 4-5 கோயில்களில் உலகம் முழுவதுமாக விநாயகரை முன்னுக்கு பிரதிஷ்டை பண்ணி வைத்திருக்கின்றார். அந்த கோயில்கள் எல்லாம் யூமா கோயிலை விட மற்றைய கோயில்களில் எல்லாம் நான் சென்று பார்த்திருக்கின்றேன் என் கண்ணூடாக. ஆகவே நாங்கள் யோக மார்க்கத்தில் இருந்தால் கூட எல்லா கடவுளும் எங்களுடைய உடலில்தான் இருக்கின்றார்கள் என்று நாங்கள் அறிந்து அந்த யோகத்தில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். எல்லா கடவுளுமே எங்களுடைய ஆன்மாவோடைய சம்பந்தமானது. ஏனென்றால் நாங்கள் கடவுளில் இருந்து வந்த சிறு துகள்கள், அண்டந்தான் பிண்டம், புண்டந்தான் அண்டம் என்ற கோட்பாட்டின்படி யோகப் பயிற்சி செய்பவர்கள். இருப்பினும் இதற்கு எல்லாத்திற்கும் மேலான முதல் பயிற்சியாக விநாயக கடவுளின் பயிற்சி அமைகின்றது எங்களுடைய யோகத்திலும் கூட. ஆகவே அதை எங்களுடைய குருமார்களும் சொல்லி இருக்கின்றார்கள். செயல்முறைகளிலும் எங்களுடைய யோக இடங்களில் அது வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படியான விநாயகர், சித்தி விநாயகருடைய யோக வழிபாடு எங்களுடைய பயிற்சிக்கு இன்றியமையாதது. ஆகவே எல்லோரும் இந்த விநாயக யோக வழிபாட்டினை உங்களுடைய சாதனையில் செய்து வருகின்றீர்கள், அதை விளக்கமாக விளங்கி செய்ய வேண்டும் என்பது இன்று இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. அதைவிட இது யோகத்தில் முக்கியமானது என்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதேபோல் யோகினி அவ்வை அவர்கள் கூட முதலில் சொல்லியிருக்கின்றேன், 72 வசனங்கள் பொருந்திய விநாயகர் அகவல் என்ற நூலை எழுதியிருக்கின்றார். அதை யோகி ராமையா அவர்கள் எங்களுடைய யோக புத்தகத்தில் பிரசுரித்திருக்கின்றார். அதையும் நீங்கள் பார்க்க தவறக்கூடாது என்று மீண்டும் வலியுறுத்துகின்றேன். அடுத்ததாக விநாயகருடைய வரலாற்றிற்கு நீங்கள் போவீர்களாக இருந்தால், அவருடைய வரலாற்றில் சோஸ்திர நூல்களில் சொல்லப்பட்ட வரலாற்றில் அவர் கூட மணிவாசகர் சொல்ல சிவன் திருவாசகத்தை எழுதியது போல, விநாயக கடவுளுக்கும் வியாசர் என்ற முனிவர் மகாபாரதத்தை எழுதுவதற்கு விநாயகர் எழுதியதாக பத்ரிநாத்தில் இருக்கும் வியாசர் குகையில் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அடியேனும் அங்கு சென்று வந்திருக்கின்றேன். அப்போது அவர் அந்த நூலை எழுதும் போது தன்னுடைய தந்தத்தை கூட பிடுங்கி அதை எழுதினார் என்றும் ஒரு சோஸ்திர நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே வியாச முனிவர் சொல்ல விநாயகர் அந்த மகாபாரத நூலை கூட எங்களுக்காக அந்த நேரம் எழுதியிருக்கின்றார் என்பது இன்னொரு தகவல். விநாயகரை பற்றிய தகவல் எங்களுக்கு தேவையான தகவல். பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கும் தகவல் எங்களுடைய யோக பயிற்சிக்கு சில தகவல்கள் அங்கிருந்து கூட எங்களுக்கு கிடைக்கின்றன. அதையும் மறந்து விடாதீர்கள். அதைவிட அவ்வை பாட்டி விநாயகருடன் தொடர்புடையவர். அதையும் ஒரு முறை இங்கே சிந்திப்போம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் தூங்க கரிமுகத்தில் தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று பாடியிருக்கின்றார். அதற்குரிய விளக்கம், அவர் நான்கு பொருட்களை விநாயகனுக்கு கொடுத்து மூன்று பொருட்களை தனக்கு தரும்படி கேட்கின்றார். அதுதான் எங்களுடைய சமயத்தில் எங்களுடைய மொழியில் இருக்கும் இயல் இசை நாடகம். ஆகவே இந்த விநாயகரை பற்றி நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால், பல விடயங்கள் விநாயகர்கள் விநாயக கடவுள் மூலம் எங்களுக்கு உண்டு. கோயில் வழிபாட்டுக்கு சென்றாலும் எந்த கோவிலுக்கு சென்றாலும் விநாயகனை முதல் தரிசித்துத்தான் நீங்கள் உள்ளே செல்வீர்கள். ஆகவே எல்லா இடத்திலும் முதன்மை கொடுக்கப்பட்ட விநாயகன் எங்களுடைய யோகத்திலும் முதன்மையானவராக இருக்கின்றார். அவரை நாங்கள் இந்த வாரத்தில் சிந்தித்து அவருடைய சதுர்த்தியை நேற்று சில சங்கங்கள் கொண்டாடி இருக்கின்றது. அந்த சங்கங்களில் கொண்டாடிய படங்களை உங்களுக்கு பிரசுரித்து இருக்கின்றேன் உங்களுடைய சங்க வெப்சைட்டில், உங்களுடைய சங்க வாட்ஸ்அப்பில். எல்லோரும் அதை பார்க்கலாம். அது பூஜா முறை. அதே நேரம் அதை செய்யவில்லையே என்று ஒருவரும் துக்கப்படக்கூடாது. இன்றைக்கு கூட விநாயகர் சதுர்த்தியில் இரண்டாம் நாள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். நாளைக்கு மூன்றாம் நாள் என்றும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆகவே அந்த பூஜை வழிபாட்டில்தான் நீங்கள் பங்கு பெறாவிட்டாலும் உங்களுடைய சாதனையில் ஒரு முறையாவது அந்த விநாயகனை நீங்கள் சிந்தித்து அவன் எப்படி எங்களுடைய யோகத்தில் இருக்கிறார் முதன்மையாக என்பதையும் பார்த்து உங்களுடைய சாதனையை இந்த கிழமை செய்யுங்கள் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. இறைவன் ஐயா, நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்களா? நோய்சியாக இருக்கின்றது, நோய்சியாக இருக்கின்றது.
விநாயகர் சதுர்த்திய பற்றிய சிறந்த உருவாடுவார் விளக்கம் தரப்பட்டமை மிகவும் சிறப்பாக இருந்தது. விநாயகர் வழிபாடு பற்றி பூர்ணமாக சிறந்த முறையில் விளக்கம் தரப்பட்ட மிகவும் நன்றாக இருந்தது. அடுத்து அருகம்புல்லின் சிறப்பியல்புகள், இறுக்கம்புல்லின் சிறப்பியல்கள் பற்றியும் பற்றியும் விளக்கம் சிறப்பாக இருந்தது. கணபதிக்கு கணபதி என்ற பெயர் வந்த கூடிய விளக்கம் தரப்பட்டது. அது மாத்திரமல்ல, விநாயகரின் மறுபெயர்கள் விக்னேஸ்வரன் பற்றிய விளக்கம் நன்றாக இருந்தது. மூலாதாரத்துக்குரிய கடவுள், பஞ்சபூதங்களில் முதலாவது மண், அதை பற்றிய விளக்கமும் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஔவையார் எழுதிய விநாயகர் அவள் குறிப்பிடப்பட்ட 72 வசனங்களின் கருத்து கிரியாயோக தத்துவங்களை கொண்டமை சிறப்பு அம்சமாகும். இன்றைய சத்சங்கத்தில் இதை சிறப்பு அம்சம் என்றே கூறலாம். அடுத்ததாக விநாயகர் வழிபாடு, யோக வழிபாடு பற்றிய பூர்ண விளக்கம் எல்லா சாதகருக்கும் மிகவும் சிறப்பாக இருந்தது, சிறந்த விளக்கமாக இருந்தது. அடுத்ததாக ஓங்கார் உருவத்தில் அமர்ந்தமை பற்றிய விளக்கம் தரப்பட்டது. இறுதியாக யோக சித்தி விநாயகர்களின் பெருமை பற்றியும் அது என்னென்ன இடத்தில் வைக்கப்பட்டது என்ற கருத்துக்கள் அந்த பொறுமையால் மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்ததாக விநாயகர் வரலாற்றில் குறிப்பாக வியாசர் சொல்ல சென்ற விநாயகர் மகாபாரதத்தை எழுதியவையும் பாடும் தெளிவேனும் என்ற சிறப்பும் அதில் குறிக்கப்பட்ட இயலிசை நாடகம் பற்றிய விளக்கம். மொத்தத்தில் இன்றைய சற்சங்கம் விநாயகர் அவரின் சிறப்பு அம்சம் என்ற கருத்துக்கள் மிகவும் தெளிவாக சாகி குழக்கப்பட்டமை விநாயகரின் கருணை என்றே நினைக்கின்றேன். எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்த பாபாஜிக்கு, கருவியாக இருந்த உங்களுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. நன்றி ரவணையா. அப்படியே மியூட்டில் இருங்கள், இருந்து பங்கு பெற்றுங்கள். அடுத்ததாக எங்களுடைய இணைப்பில் கார்த்திகேயன் ஐயா இருக்கிறீர்கள். உங்களுடைய சிறிய கருத்துக்களை இன்று தாராளமாக மக்களுக்கு கொடுக்கலாம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
நேற்று விநாயகர் சதுர்த்தி நாங்க கொண்டாடுறதுக்கு அர்த்தமா ஒரு சிறப்பான சத்சங்கத்தை பாபாஜி உங்க மூலியமா நடத்தி வச்சுட்டார். அப்படித்தான் நான் கருதுறேன். ஏன்னா நேற்று ஒரு சொற்பொழிவு எனக்கு பிள்ளையார்பட்டியிலேருந்து விநாயகருடைய சொற்பொழிவு அமைச்சிருந்தாங்க. அதை விட சிறப்பா பாபாஜி நீங்க விநாயகர் சதுர்த்தியினுடைய பெருமைய, விநாயகருடைய உங்க யோக பெருமைய இந்த சத்சங்கத்துல நீங்க தெளிவுபடுத்த எங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அது பெரிய விஷயம், அறியப்படாத விஷயம். விநாயகர் சதுர்த்தி என்றது ஒரு ஒரு முக்கியமான ஒரு இது, இந்தியா பூரா கொண்டாடுவாங்க. அதுல விநாயகர் எவ்வளவு சிறப்பு என்றது உங்களுடைய சத்சங்கத்து மூலியமா பாபாஜியினுடைய திருவருளால் அது எல்லாருக்கும் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா விநாயகர்னு சொல்லுவாங்க, முதல் கடவுள்னு சொல்லுவாங்க, வணங்குவாங்க, அப்படியே போயிடுவாங்க. அதனுடைய துல்லியமான ஒரு கருத்து இன்னைக்கு பாபாஜி உங்க மூலியமா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொண்டு வந்து கொடுத்தது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா யோகியார் அடிக்கடி நான் பல தடவை அவர் கூட சென்றிருக்கிறேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இறங்கினவனே விநாயகரை போய் வணங்கிட்டு தான் அப்புறம் உள்ளே போய் அடுத்த பணியை பார்ப்பாரு. அதேமே கிளம்பி போகக்குள்ள விநாயகரை வணங்கிட்டு தான் போவார் யோகியார். தேங்காய் சாதத்திற்கு உடைச்சிட்டு போவார். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விநாயகருடைய இதை நம்ம வந்து எவ்வளவு சாதனா பண்ணாலும் விநாயகருடைய வழிபாடு யோக முறையில அவரை நினைச்சு நம்ம முதல் தொடங்கக்குள்ள எந்த ஒரு காரியமா இருக்கட்டும் சாதனாவுக்கா இருக்கட்டும் பாபாஜியும் வணங்கணும், விநாயகரையும் நம்ம முதல் கடவுளா எடுத்து அவரை ஒரு வணக்கம் வச்சுட்டு நம்ம சாதனா பண்ணக்குள்ள அது சிறப்பா இருக்கும்ன்றது என்னுடைய இன்றைக்கு இந்த இவ்வளவு பெரிய கருத்து பாபாஜி நமக்கு கொடுத்ததுலேருந்து அது ஒரு முதல் வணக்கமா வைக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா எவ்வளோ பெரிய கோயில் மலை மாதிரி கட்டினாலும் ஒரு சிறிய விநாயகரை ஃபர்ஸ்ட் வணங்கிட்டு தான் எல்லா வழிபாட்டுக்கும் போறாங்க. நான் கூட ரொம்ப நினைப்பேன் என்னடா இவ்வளோ பெரிய கோயில் அடுத்ததுக்கு எல்லா வணக்கத்துக்கும் போறாங்க, அவ்வளவு பெரிய விஷயமா வச்சிருக்காங்க. நான் ஒரு காலத்துல நினைச்சேன், அதுக்கப்புறம் அதனுடைய பொருள்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அது யோக மார்க்கமாவும் இவ்வளவு வந்து அவ்வளை பாட்டி சொல்லியிருக்காங்க. அத நம்ம யோகியார் கிரியா யோகத்துக்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது இன்னைக்கு வெளிப்படையா வந்து தெரிஞ்சதுக்காக இன்னில இருந்து அதை கடைபிடிப்போம்ன்றது கிரியா யோக சாதகர்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும்ன்றது அமையன்றத சொல்லி
நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை நன்றாக விளங்கப்படுத்தினீர்கள். மேலும் மெருகூட்டி அதிலிருந்து ஒரு செய்தியை முன்வைத்து இன்னும் இதை சிறிய 2 நிமிடங்கள் இதை இன்னும் சில விடயங்களை தருகின்றேன் பாபாஜியின் அருளால். முதலாவதாக நீங்கள் கடைசியாக முடித்த சொற்படி அந்த 72 வசனங்களை கொண்ட விநாயக அகவல்களை பற்றி எல்லோரும் அறிந்திருக்கின்றீர்கள். அந்த அகவல்கள் உங்களுக்கு பாட்டு மூலமாகவும் வசனம் மூலமாகவும் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் எல்லா சாதகர்களிடமும் உண்டு, இல்லாதவர்களுக்கு மீண்டும் அனுப்புகின்றேன். இப்படியான விநாயக வழிபாடுகள் வழிபாட்டு முறையில் வரும் நாட்களில் நீங்கள் இந்த 72 வசனங்களையும் உச்சரித்து சொல்வது மிகவும் உகந்தது உங்களுடைய யோக சாதனைக்கு. ஆகவே அந்த வழிபாட்டு 72 வசனங்களும் உங்களை வந்தடையும். இல்லாதவர்களுக்கு அதை நீங்கள் இனிமேல் விநாயக வழிபாடு வரும் நாட்களில் ஆவது வருடத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ விநாயகருக்குரிய வழிபாடுகள் வரும். அந்த நாட்களில் உங்களுடைய கிரியா யோகா முறைப்படி அந்த 72 வசனங்களையும் நீங்கள் சொல்ல வேண்டும். அதே நேரம் இன்னொரு விடயத்தையும் இங்கு கூட்டுகின்றேன். எங்களுடைய ஒரு சங்கத்தாய் உங்கள் எல்லோருக்கும் அனுப்பியிருக்கின்றேன். இப்போது கிரியா யோகா ஆசனங்களுக்கு முன்மாதிரியாக சில ஆசனங்களை செய்வது அந்த ஆசனங்களை போடுவதற்கு இலகுவாக தேக உடல் அமையும் என்ற நோக்கில் தன்னுடைய ஒரு பணியை செய்து வருகின்றார். அதில் துவக்கத்தில் 6 விதமான வேரியேஷன்ஸ் என்று சொல்லுவோம் விதமான தோப்புக்கரணம் போடும் விதங்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார், உங்களுக்கு அனுப்பியிருக்கின்றேன். இந்த தோப்புக்கரணத்தையும் இன்று நினைவு கூறுவோம். தோப்புக்கரணம் போடுவோம் நாங்கள் விநாயக வழிபாட்டின் போது. அதற்கு பின் நெற்றியில் 3 தரம் குட்டி கொள்ளுவோம், தட்டி கொள்ளுவோம், குட்டி கொள்ளுவோம். எந்த சொற்கள் உங்களுக்கு பிடிக்கின்றதோ எடுத்து கொள்ளுங்கள். இதிலும் பெரிய அபூர்வம் உண்டு. ஏனென்றால் நான் சொல்லினேன், இன்று விநாயக கடவுள்தான் மூலாதார கடவுளன்று, மூலாதாரத்துக்கு கீழ்த்தான் குண்டலினி இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய குண்டலினி பயிற்சியில் விநாயகர் முழு இடத்தை பெறுகின்றார். அவருடைய வாகனமான பெருஞ்சாலி தான், இந்த பெருஞ்சாலி வாகனம்தான் அவருடைய வாகனம். அந்த பெருஞ்சாலியின் தத்துவம் கூட அந்த துளை போடும் தன்மை கொண்ட ஒரு மிருகம். அந்த மிருகத்தை அவர் தன்னுடைய வாகனமாக வைத்திருப்பதற்குரிய காரணமே அவர் மூலாதாரத்தில் இருப்பதால் அதற்கு மேல் இருக்கும் 6 ஆதாரங்களை கடப்பதற்கு துளை போட்டு போகக்கூடிய ஒரு வாகனத்தை அவர் வைத்து அதை யோக முறையில் சித்தரித்திருக்கின்றார். எங்களுடைய பிராணாயாம பயிற்சி மூலமாக நாங்கள் எங்களுடைய மூலாக்கனியாகிய அக்னியை குண்டலினி சக்தியை ஒவ்வொரு ஆதாரங்களாக ஏற்றுவதற்கு அதில் துளை போட்டு ஏற்ற வேண்டுமென்று எங்களுடைய நடுநாசி சுவாசத்தை சூட்சுமமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த பயிற்சி தான் நாங்கள் செய்கின்றோம். அதை இறை வழிபாட்டுடன் பார்க்கும்போது விநாயக கடவுள் மூலாதாரத்தில் இருந்து அந்த துளை போட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு ரிப்ரசன்டேஷன், ஒரு வழிமுறை, ஒரு மிருகத்தால் முடிய முடி மிருகத்தால் செய்ய முடியக்கூடிய ஒரு விடயத்தை உதாரணமாக உபமானமாக பெருஞ்சாலியை அவர் வாகனமாக வைத்திருக்கின்றார். இதை பற்றி முந்தி பார்த்திருக்கின்றோம், சொல்லியிருக்கின்றேன். இருப்பினும் இன்று நினைவு கூறுகின்றேன் மீண்டும். ஆகவே மீண்டும் விநாயகர் வழிபாடு விநாயகருடைய எங்களுடைய சாதனைக்கு மிகவும் முக்கியமானது. அதைவிட இந்த தோப்பு கரணமும் மூன்று தரம் நெற்றியில் குட்டுவதும் என்னத்திற்கென்றால் எங்களுடைய குண்டலினி சக்தியை நாங்கள் விழிப்படைய செய்வது என்பதுதான் யோக கருத்து. சோஸ்திர நூல்களில் சோஸ்திர கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் நாங்கள் யோக கருத்துக்களை நன்றாக பார்க்க வேண்டும். இந்த தோப்பு கரணம் போடுவது எங்களை நன்றாக ஒரு ஒரு ஆக்டிவேஷன் என்று சொல்லுவோம், எங்களை நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கு கொண்டு வரும். அது எங்களுடைய பயிற்சிக்கு தேவை. அதற்கு மேலாக நாங்கள் மூன்று முறை நெற்றியில் குட்டுவது எங்களுடைய குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்வதற்கு. ஆகவே விநாயக வழிபாடு முழுக்க 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 யோக சம்பந்தமானது. இன்னொரு முறை நாங்கள் விநாயகர் அகவலில் இருக்கும் 72 வசனங்களையும் யோக முறைப்படி பார்ப்போம் என்று நான் உறுதி கூறுகின்றேன். ஆகவே இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு விடை காணுவதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமா.